سبحان الله سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சோதனைகள் இல்லாத வாழ்க்கை சுவர்க்கத்தில் மட்டுமே. قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وَجَنَّةُ الْكَافِرِ. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மேற்கண்ட செய்தி சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது, இந்த உலக வாழ்க்கையை பற்றி ரத்தின சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸின் மூலம் எமக்கு அறிய தருகிறார்கள். என்னவென்றால், அத்துன்யா சிஜனுல் முஃமினி வ ஜன்னதுல் காஃபிர். அதாவது, இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பி அவன் சொன்ன வழியில் வாழக்கூடிய முஃமின்களுக்கு அல்லது முஸ்லிம்களுக்கு இந்த உலக வாழ்க்கையானது சிறைச்சாலையாகும். அதே நேரம் யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து அவனுடைய வசனங்களை புறக்கணித்து காஃபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதே உலக வாழ்க்கை சுவர்க்கமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கான காரணத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது, ஒரு காஃபிரை பொறுத்தமட்டில் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே கட்டுப்பாடுகள் கிடையாது, வரையறைகள் கிடையாது. அவன் நினைப்பதையெல்லாம் செய்வதற்கு முயற்சி செய்வான். அவன் ஆசைப்படக்கூடிய விடயங்களை எந்தவித கூச்சமுமின்றி அனுபவிப்பான். இப்படி இந்த உலக வாழ்க்கை அவனுக்கு சொர்க்க பூமியாக இருந்து கொண்டிருக்கும். அதே நேரம் ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்பி அவனுடைய அந்த வழிகாட்டலின்படி வாழ்கின்ற காரணத்தினால் அவனுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அதே போன்று சில வரையறைகள் இருக்கும். அவன் நினைப்பதையெல்லாம் அவனுக்கு செய்ய முடியாது. ஆசைப்படக்கூடிய விடயங்களை அடைவதற்குரிய திறமைகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை அவன் தவிர்ந்து நடப்பான். காரணம் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவன் மீது இருக்கக்கூடிய அச்சமுமாகும். எனவே இப்படி இந்த ஒரே உலகத்திலே இரண்டு வகையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே காபிர்களுடைய அந்த வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தஆலா இன்னும் பிற அல் குர்ஆனிய வசனங்களில் குறிப்பிடும் போது அவர்களில் சிலர் அளவு மீறி வரம்பு மீறுதலில் மிகவும் கடுமையாக செல்கிற பொழுது அவர்களை ஒரே அடியாக அழித்து விடுகிறான். சிலருக்கு இழிவுகளும் அவமானங்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. அதே போன்று இன்னும் பல காபிர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகிலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் அவர்கள் ஆசைப்படக்கூடிய விடயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதர்களாக அந்த காபிர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். அது குர்ஆனின் ஒரு இடத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது இந்த காபிர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள செல்வங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள குழந்தை குட்டிகள் உங்களை அல்லாஹ்வின் நினைவுகளை விட்டும் அல்லாஹ்வின் வழியை விட்டும் திசை திருப்பிவிட வேண்டாம், உங்களை மயக்கிவிட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். அதே நேரம் இன்னும் சில இடங்களிலே இவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் ஏன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமையை பற்றிய நம்பிக்கை கடுகளவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் முழுமையாக இந்த உலகத்திலேயே அனுபவித்து விட்டு செல்லட்டும் என்பதற்காகவே அவர்களுக்கு முழுக்க முழுக்க வாரி இறைக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். அதே நேரம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு சரியான முஃமின் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதனையும் மிக அழகாக வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதே போன்று பல ஹதீஸுகளின் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டுப்பாடுகளையும் வரையறைகளையும் இந்த இஸ்லாம் அவர்களுக்கு நிர்ணயிக்கிறது. எனவே அந்த மறுமையை நோக்கமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த விசுவாசிகளது வாழ்க்கை எப்படியானது என்பதனை புரிந்து நாம் வாழுவது கடமையாகும். அப்படி வாழ்கிற பொழுதுதான் அந்த சுவர்க்கத்தை நம்மால் வெற்றியடைய முடியும். எனவே ஒரு விசுவாசியாக வாழ்வதென்றால் அல் குர்ஆன் சுன்னாவின் படி வாழ வேண்டும் என்பதிலே எம்மிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரம் அதன்படி வாழுவது ஒரு பெரிய ஒரு கஷ்டமும் கிடையாது.
சாதாரணமாக அனைவரும் அந்த அல் குர்ஆன் சுன்னாவின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிக்கல் எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு அல்லாஹுவை பயந்து அவனை முழுமையாக நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதனிலும் அசிங்கமான செயல்பாடுகள், அருவறுப்பான வார்த்தைகள் எப்பொழுது வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவரவர்களுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் என்று ஏற்படுகிற பொழுது அவர்கள் தன்னை மறந்து சில பிழையான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார்கள். அதே போன்று பல அசிங்கமான செயல்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதற்குரிய அடிப்படை காரணம், இந்த சோதனைகள் என்ற அந்த பகுதியின் அடிப்படை உண்மை என்ன, இது ஏன் ஒரு மனிதனுக்கு வருகிறது, இதனுடைய கால அளவு என்ன, இதனது உண்மை நிலவரம் என்ன என்ற விடயத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் அவரவர்களது கற்பனையின்படி காபிர்களை போன்று ஒரு கற்பனையை உள்ளத்திலே வைத்திருப்பதினால்தான் இந்த சிக்கல்கள் ஏற்படுகிறது. எனவே இதை தெரியாத தனமாக பல முஸ்லிம்கள் அப்படியாக தமக்கு சோதனைகள் ஏற்படக்கூடிய கட்டங்களிலே தம்முடைய இஷ்டப்படி நடந்து கொள்வதை கண்கூடாக நாம் கவனிக்க முடிகிறது. அது தெரியாமல் அவர்கள் செய்கின்ற தவறுகளாக இருந்தால் அல்லாஹ்விடம் தப்பிக்கொள்வார்கள். அதுவே தெரிந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணித்து அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்றால் நிச்சயமாக மறுமையில் மாட்டிக்கொள்வார்கள். எனவே இந்த சோதனைகள் என்ற பகுதியை சற்று விவரமாக நாம் விளங்கிக் கொள்வது முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ விரும்பக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். இன்றைய பாடத்தின் மூலம் நாம் அதனை விளங்கிக் கொள்ளலாம். இந்த தலைப்பை சற்று விளங்குவதற்கு இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 5-6 பகுதிகளாக பிரித்து நான் இந்த இடத்தில் விளக்கப்படுத்துகிறேன். இது 5-6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த வகையில்தான் வரும் என்பதனையும் நான் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னால் வந்திருக்கக்கூடியது பின்னால் உள்ள கருத்தை கொண்டு வரும், பின்னால் இருக்கக்கூடிய அல் குர்ஆனிய வசனங்கள் ஹதீஸுகள் முன்னால் சொல்லப்பட்ட விடயங்களை அப்படியே சேர்த்து கொண்டு வரும். இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்ட அமைப்பில் தான் இந்த அல் குர்ஆனிய வசனங்களும் ஹதீஸுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த சோதனைகள் இதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பதனை நாம் பார்ப்பதற்கு வருவோம் என்றால், இதிலே நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இந்த சோதனைகள் நிச்சயமானது என்பதனை முதலாவதாக எமது உள்ளங்களில் நாம் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். எப்படி என்றால் அல்லாஹு தஆலா இது பற்றி சொல்கிறான், வத்தபி மா யூஹா இலைக, நபியே, வஹி மூலம் உங்களுக்கு எது அறிவிக்கப்படுகிறதோ அதனை நீங்கள் பின்பற்றுங்கள். வஸ்பிர் ஹத்தா யஹ்கும் அல்லாஹ், சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அப்படி நீங்கள் பின்பற்றுகிற பொழுது பல பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள் நிச்சயம் வரும், அவற்றை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் வரும், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டிய அம்சம், வெறுமனவே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் என்றால், சரியான பாதையில் வாழ வேண்டும் என்றால், அல் குர்ஆன் சுன்னாவின் படி வஹியின் படி வாழ வேண்டும் என்று முடிக்கவில்லை. அல் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன அடுத்த வார்த்தையாக அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே சத்தியத்தை விளங்கி இதில் இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், சத்தியத்திலே இணைந்து வாழக்கூடிய சகோதரர்கள், இது அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். இப்படி வாழ்கிற பொழுது நிம்மதியாக அழகாக வாழ முடியும் என்ற சிந்தனையோடு மட்டும் இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடாது. இது அழகான மார்க்கம், நிம்மதியாக வாழ முடியும் என்ற அதே சிந்தனையோடு இதிலே பல கஷ்டங்கள் நிச்சயமாக வரும், அதனையும் நான் தாங்க வேண்டும் என்ற மனநிலையோடு இந்த சத்தியத்தை ஏற்று பின்பற்றுவதற்கு முன்வர வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா வஹியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடுத்த வார்த்தையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிக்க கூடிய நாள் வரும், அதுவரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே போன்று அந்த வசனம் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தின் 109 வசனமாகும். அதே போன்று சூரா அத்தூர் 52 அத்தியாயம் 48 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சட்டங்கள் பல இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தோடு நீங்கள் பொறுத்து நின்று கொள்ளுங்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அழகாக கண்ணால் கண்ட விடயங்கள், மிக தெளிவான உண்மை, ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்று ஒன்று இருக்கும், அந்த சட்டத்தோடு நீங்கள் நின்று கொள்ளுங்கள், அதற்கு மீறி நீங்கள் செல்லாதீர்கள். நீங்கள் எமது கண்காணிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா முஸ்ஸம்மில் என்ற அத்தியாயத்தின் 10 வசனம், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹா இல்லாஹு ஃபத்தஹிதுஹு வகீலா, கிழக்கு மேற்கினுடைய ரப்பாகிய அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இலாஹ் கிடையாது, அவனையே நீங்கள் பொறுப்பாளியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வஸ்பிர் அலா மா யகூலூன் வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, இப்படி நீங்கள் ஓரிரை கொள்கையை நிலைநாட்டும் பொழுது, படைத்த அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தைகளை மட்டும் செயல்படுத்துகிற பொழுது பல விமர்சனங்கள் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஒரு காலமும் முடிவிருக்காது. இதுதான் சரியான கொள்கை என்று எமக்கு தெரிந்தாலும் அனைவரும் ஒரு போதும் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விமர்சனங்கள் அடுக்கிக் கொண்டே போகும். வஸ்பிர் அலா மா யகூலூன், வெளியில் இருப்பவர்கள் எதை சொன்னாலும் அதனை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். வஹ்ஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அதனை அழகான முறையிலே நீங்கள் வெறுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே முதல் அம்சமாக முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், முஃமின்களாக வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால்தான் மறுமையில் எமக்கு ஈடேற்றம் என்று சத்தியத்தை பின்பற்ற நாம் இந்த சத்தியத்திற்குள் நுழைந்தால், முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், நிச்சயம் சோதனை வரும், சோதனை நிச்சயம் வந்தே தீரும். அல்லாஹ்வை சந்திக்கின்றவரை நாம் பொறுமையாக இருந்தே ஆக வேண்டும் என்ற விடயத்தை தெல்ல தெளிவாக எமது உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை புரிந்து கொண்டதினால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது அருமை மகனுக்கு சில உபதேசங்களை செய்கிறார்கள். அதனை செய்கின்ற பொழுது பாருங்கள் எப்படி அழகாக சொல்கிறாள் என்று, யா புனைய அக்கிமிஸ் ஸலா வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் மா அஸாபக, சத்தியத்தை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று தனது மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எப்படி, என் அருமை மைந்தனே, தொழுகையை நீ நிலைநாட்டுவீராக, நல்லதை கொண்டு பிறருக்கு ஏவுவீராக, தீமையை விட்டும் பிறரை தடுப்பீராக. மிக முக்கியமாக இதோடு சேர்த்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், அப்படி நீ செய்கின்ற பொழுது உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கெடுதிகளையும் ஒவ்வொரு கெடுதல்களையும் நீ பொறுத்து கொள்வீராக. இன்னதாலிக்கமின் அஜ்மில் உமூர், ஏனெனில் அப்படி பொறுத்து கொள்வதுதான் காரியங்களில் மிகவும் உறுதியானது என்று தனது அருமை மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த சோதனைகள் வருவது, அதனை பொறுத்து கொள்வது என்பது இந்த சத்தியத்தை பின்பற்றுகிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிம்களும் தமது உள்ளத்திலே அதன் அடிப்படையில் சோதனை நிச்சயம் வரும் என்ற சிந்தனையில் பயணிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். எனவே முதல் கட்டமாக முஸ்லிம்களாக வாழ விரும்பக்கூடிய நாம் சோதனைகள் நிச்சயமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு பகுதியாகும். இந்த மேற்கண்ட விடயத்தோடு ஒரு சில விடயங்களையும் இந்த இடத்தில் சேர்த்து சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த கொள்கைக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் காஃபிர்கள் அல்லது முனாஃபிக்குகளை பொறுத்தமட்டில் அவர்களது சிந்தனை அவர்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இன்று நாமும் அதே சமூகத்தோடு அதே கலாச்சாரத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற காரணத்தினால் அதே கொள்கையை நாமும் சில நேரம் கொள்கிறோம். எமது வாழ்க்கைக்குரிய திட்டமிடல்களை இடுகின்ற பொழுது சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கு நாம் நினைக்கிறோம். இது ஒரு மடத்தனமான காரியமாகும். சத்தியத்தை பின்பற்றினால் சோதனையின்றி ஒரு காலமும் அது பின்பற்றப்பட முடியாது என்பதனை நாம் ஆணித்தரமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி சோதனை இல்லாத வாழ்க்கையை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சில முஸ்லிம்களின் பேச்சுகளில் அழகாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. சில திட்டமிடல்களை சில உபதேசங்களை செய்கிற பொழுது கூட பிறருக்கு சில உபதேசங்களை செய்கிற பொழுது அல்லது தனது வாழ்க்கையை அல்லது தனது பிள்ளையின் வாழ்க்கையை திட்டமிடுகின்ற பொழுது எப்படி இருக்கிறது எமது திட்டமிடல்கள், இதை செய்துவிட்டு இதை செய்ய வேண்டும், இதை செய்துவிட்டு இதை செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் ஒரு அழகான வாழ்க்கையை நாம் வாழ முடியும், அதற்கு மத்தியில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால், அதற்கு மத்தியில் ஏதாவது ஒரு நோய் நொடி அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அதை பற்றிய சிந்தனையே கிடையாது. ஏதோ சோதனைகள் என்று உங்களுக்கு ஒன்று வரப்போவதில்லை என்று அல்லாஹ் எழுதி கொடுத்தது போல சோதனை பற்றிய எண்ணமே இல்லாமல் இன்று அதிகமானவர்களின் சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை களையப்பட வேண்டும். சோதனை என்ற ஒன்று நிச்சயமானது. நீங்கள் என்னதான் கற்பனை பண்ணினாலும் நீங்கள் ஏதோ கண்ட ஒன்றிரண்டு விடயங்களை வைத்து கண்ட ஓரிரண்டு அசம்பாவிதங்களை வைத்து அந்த சோதனை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் கற்பனை செய்வீர்கள். ஆனால் நீங்கள் கற்பனை செய்யாத யோசித்து பார்க்காத ஒரு விதத்திலே அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துவான். அதை எப்படி தடுக்க முடியும்? எனவே இந்த சத்தியத்தை பின்பற்றுகிற பொழுது மிக தெளிவாக சோதனை என்ற ஒன்று நிச்சயம் இருக்கிறது என்ற ஆணித்தரமான சிந்தனை எம் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வேண்டும். எனவே முதலாவது இந்த பகுதிக்கு பிறகு இரண்டாவது பகுதிக்குள் நாம் நுழைவோம் என்றால், இந்த சோதனைகள் எந்தெந்த வழிகளில் வரும், இந்த சோதனையை அல்லாஹ் எந்தெந்த வழிகளில் ஏற்படுத்துவான் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறார். சூரா பக்ரா இரண்டாவது அத்தியாயம் 155வது வசனம், உங்களை நாம் பயத்திலிருந்து ஒரு பகுதியை கொண்டு அதே போன்று பசியை கொண்டு செல்வங்களிலே குறைவுகளை ஏற்படுத்தி அதே போன்று உயிர்களில் சேதங்களை ஏற்படுத்தி கனி வர்க்கங்களில் குறைவுகளை ஏற்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், யார் அந்த சோதனைகளை தாங்கி பொறுமையாக இருந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். எனவே அந்த வசனங்களில் எந்தெந்த விதங்களில் சோதனைகள் வருகிறது என்பதனை அல்லாஹு தஆலா கூறுகிறார். இது மட்டுமல்ல, சூரா ஆல இம்ரான் 186வது வசனம், லதுபுல உன்னதி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களது செல்வத்திலும் உங்களது ஆத்மாக்களிலும் அதாவது உங்களிலே நோய்களை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு விதத்திலே நாம் உங்களை சோதிப்போம். அதன் கசீரா, அதே போன்று உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அதே போன்று ஷிர்க்வாதிகள், பிரிவினைவாதிகள் இவர்களிடமிருந்து இலி வார்த்தைகளை, பிழையான சில இலி மொழிகளை நீங்கள் திட்டமாக செவிமடுப்பீர்கள். இந்த வகையிலும் நாம் உங்களை சோதிப்போம். وَإِنْ تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ أَزْمِ الْأُمُورِ. அதே போன்று சூரா தகாபுன் என்ற அத்தியாயத்தின் 14வது வசனம், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவுலாதிக்கும் அதுவன் லக்கும், உங்களது மனைவிவார்களிலும் உங்களது குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், ஃபஹ்தரூஹும், எனவே அவர்கள் விடயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். وَإِنْ تَعْفُوا وَتَصْفَحُوا وَتَغْفِرُوا, நீங்கள் அவர்கள் தரும் கஷ்டங்களை பெரிதுபடுத்தாமல் அதனை புறக்கணித்து மன்னித்து விட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அதே போன்று கிருபையாளனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று சூரா அன்பியா என்ற அத்தியாயத்தின் 35வது வசனம், وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً, உங்களில் உங்களை நாம் கெடுதியை கொண்டும் சோதிப்போம், அதே போன்று நலவை கொண்டும் சோதிப்போம். அதே போன்று சூரா ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் 20வது வசனம், வஜஅல்னா பஅலக்கும் லிபஅலின் ஃபித்னா, உங்களில் சிலரை சிலருக்கு நாம் சோதனைகளாக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த சோதனைகள் வரக்கூடிய சகல வழிகளையும் மிக தெளிவாக விவரிக்கிறார். பசியின் மூலம் சோதிப்போம், பயத்தை ஏற்படுத்தி சோதிப்போம், கனி வர்க்கங்களில் உயிர்களில் சொத்துக்களில் குறைவுகளை ஏற்படுத்தி சோதிப்போம், அதே போன்று செல்வங்களில் உங்களிலேயே, அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சிறுக்குவாதிகள் இவர்களுடைய விமர்சனங்களின் மூலம் உங்களை சோதிப்போம், உங்களது மனைவிமார்களிலும் உங்களுடைய குழந்தைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் அந்த வகையில் சோதிப்போம், அதே போன்று கெடுதியை கொண்டு மட்டுமல்ல நலவுகளை கொண்டும் சோதிப்போம். ஏன் முஸ்லிம்களில் ஒருவரை இன்னொருவருக்கு கூட சோதனைகளாக ஏற்படுத்துவோம் என்று இந்த சோதனைகள் வரக்கூடிய வடிவத்தை அல்லாஹு தஆலா மிக அழகாக விவரிக்கிறான். மொத்தத்தில் இந்த சோதனைகள் எந்த வழியில் வரும் என்று தெரியாது. ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு கஷ்டம் ஏற்படுகிறதா, அது சோதனை என்பதனை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான இந்த விடயங்கள் நடக்கிற பொழுது நாம் சோதனை என்று அதனை புரிந்து கொள்ளாவிட்டால்தான் நாம் அடுத்த கட்டங்களுக்கு சில நேரம் செல்கிறோம். சில நேரங்களிலே நாம் செய்யாத தவறுகள் அவதூறுகள் பரப்பப்படும். அதே போன்று சிலர் பரிகாசங்களை செய்வார்கள். அதே போன்று மனதை நோதிக்கக்கூடிய சில தகவல்களை நாம் கேள்விப்படுவோம். எமது வாழ்க்கையில் கடந்த கால சில ஞாபகங்கள் வந்து எம்மை கஷ்டப்படுத்தும். அதே போன்று எம்மை சிலர் மதிக்க மாட்டார்கள். இப்படி எந்த விதங்களிலெல்லாம் நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் உணர்கிறோமோ அந்த ஒவ்வொரு வழிகளும் சோதனை வரக்கூடிய வழிகள் என்பதனை செல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதனை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளாத போதுதான் இதனை எப்படி நான் முறியடிக்கலாம், இதனை யார் ஏற்படுத்தினார் என்று பார்த்து அவரை பழிவாங்க நினைப்பது, அவருக்கு ஏதாவது துன்பங்களை கொடுப்பதற்கு நினைப்பது, இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்றால் இது சோதனைகள் வரக்கூடிய வழி என்பதனை விளங்காத காரணத்தினால்தான். அதனை சரியாக விளங்கி அல்லாஹ் சோதனை ஏற்படுத்தி இருக்கிறான், எனவே நான் அதற்குரிய வழியை கையாள வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டால் மிக அழகாக நாம் அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்துவிட்டு செல்ல முடியும். அடுத்ததாக 3வது பகுதி, ஒரு மனிதனுக்கு சோதனை வருகிறது, இவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இவன் நடந்து கொள்ள வேண்டும், அவன் நினைத்தது எல்லாம் செய்ய முடியுமா, வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்ல முடியுமா, உள்ளம் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் வெளியில் சொல்ல முடியுமா என்ற அந்த தலைப்பிற்குள் நாம் நுழைவோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்திலே சில மரணங்கள், சில குழந்தைகளின் மரண சம்பவங்கள் நிகழ்ந்த பொழுது, இந்த சோதனைகள் வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதனை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே அவர்களது அருமை மகளாரின் குழந்தை, அது அவருடைய சக்கராத்து ஹாலை நெருங்குகிறது. தன்னுடைய உயிருக்காக அது போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மகளார் நபி அவர்களை தன்னிடம் வருமாறு ஆள் அனுப்புகிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுப்பப்பட்ட ஆளிடம் ஒரு விடயத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். அதிலே ஒரு மனிதர் சோதனைக்குள் அகப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள், இன்ன லில்லாஹி மா அகத் வலஹு மா அதா. சோதனை எந்த வடிவத்தில் வந்தாலும், ஏதோ ஒன்றை இழந்த காரணத்தினால், ஏதோ ஒன்றை நாம் அது எம்மை விட்டு பிரிந்த காரணத்தினால் இந்த சோதனைகள் ஏற்படும். இப்படியான நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், எடுத்ததும் தந்ததும் அல்லாஹுக்குரியது. வக்குல்லு ஷைஇன் பிஅஜலி முஸம்மா. எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும், அதற்கு ஒரு குறிப்பிட்ட தவணை இருக்கிறது, அதுவரைதான் அது இருக்கும். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமுர்ஹா ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். எனவே அவளுக்கு நீ கட்டளையிடு, அவள் பொறுமையாக இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண், அந்த தூதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள். எனவே இதிலிருந்து ஒரு மனிதனுக்கு சோதனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை மிக அழகாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் இழந்த அந்த விடயத்தை நினைத்து, அதனால் வரக்கூடிய கஷ்டங்களை நினைத்து, நாம் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த இரண்டு தான் சோதனைகள் விடயத்தில் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டலாக. அதே போன்று இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மரண சம்பவம் நடக்கிற பொழுது அதற்காக கண்ணீர் விடுகிறார்கள். அப்பொழுது இருந்த சஹாபாக்கள் ஏதோ இவர்கள் பிழை செய்தது போன்று பார்க்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஐன தத்மஉ வல் கல்பு யஹ்தஸ். அதாவது கண்கள் கண்ணீர் வடிக்கத்தான் செய்யும், அது இயல்பானது. அதே போன்று உள்ளம் கவலைப்படத்தான் செய்யும், அதுவும் இயல்பானது. இது தடை கிடையாது. ஆனால் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், செயல்படுத்தப்படுகின்ற செயல்கள் இருக்கிறது, இதில் கவனமாக இருக்க வேண்டும். அதனை, அந்த கவலையை, அந்த கஷ்டத்தையை சிந்தனை வைத்து பிழையான வார்த்தைகளையோ அல்லது பிழையான செயல்பாடுகளையோ நாம் செயல்படுத்திவிடக் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது. அஜபன் ல அம்ருல் முஃமின், இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு ஹைர். அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் அவனுக்கு நல்லதுதான். வலைஸ தாலிக இல்லா லில் முஃமின், சரியான ஒரு விசுவாசிக்கே தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அது என்ன பாக்கியம்? அவருக்கு ஒரு நல்லது அவரை வந்தடைந்தால், இன் அசாபத் சர்ராஉ ஷகர, அவருக்கு ஒரு நல்லது அடைந்தால் அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். வஇன் அசாபத் லர்ராஉ சபர, அவருக்கு ஒரு கெடுதி வந்துவிட்டது என்று சொன்னால் அதனை நினைத்து அவர் பொறுமையாக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த இடத்திலும் சோதனை வந்தால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதே போன்று சூரா அல் அஸ்ர் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எப்படி வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இந்த வசனங்களினுடைய விளக்கங்கள் விவரமானது. இன்றைய தலைப்பில் உள்ள விடயங்களை மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு செல்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் அது யாராக இருந்தாலும் எந்த கண்டத்திலே வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சோக கதை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் நஷ்டவாளிகள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் நான்கு விடயங்களை குறிப்பிட்டு, இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தவிர. இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாதி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸபர். யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பி அதே போன்று நல்லமல்களை முடியுமான அளவு செய்து உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து, இதோ நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சோதனையின் உண்மை நிலவரம் என்ன, இப்படி ஒவ்வொரு விடயங்களினுடைய உண்மை நிலவரத்தை அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து, அடுத்தது யார் பொறுமையையும் ஒருவருக்கொருவர் ஏவிக் கொள்கிறார்களோ உபதேசமாக வசியத்தாக சொல்லிக் கொள்கிறார்களோ இவர்களையும் தவிர. ஏன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படித்தான் கற்பனை பண்ணினாலும் சோதனை எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது, அதற்கு பொறுமை மட்டும்தான் மருந்தாகும். எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களின் மூலமும் சோதனை வந்தால் என்ன செய்வது என்ற கேள்விக்குரிய பதில், கண்கள் கண்ணீர் வடிக்கிறது உள்ளம் கவலைப்படுகிறது அது பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் எமது செயல்களினாலோ எமது வார்த்தைகளினாலோ பிழையான ஒரு செயல்பாட்டை அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு விடயத்தை செய்துவிடக் கூடாது. பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படியான கஷ்டம் வந்தாலும் நன்மையை மட்டும் எதிர்பார்க்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழிகாட்டலை கூறுகிறார்கள். எனவே இது மூன்றாவது பகுதியாகும். அடுத்து நாம் நான்காவது பகுதிக்குள் நுழைந்தோம் என்று சொன்னால், இந்த சோதனையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த சோதனை என்ற ஒன்று வருகிறது. அனைத்தையும் ஏற்படுத்துபவன் அல்லாஹ், அது அவன் நினைத்தால் ஒன்றை ஏற்படுத்துவான், அவன் நினைத்தால் அதை இல்லாமலாக்கி விடுவான். ஏன் இந்த சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்பதற்கான காரணத்தையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 214 வசனம், அம் ஹஸிபதும் மன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன ஹலவு மின் கபலிக்கும். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வராமல் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா. மத்தத்ஹுமுல் பஸாஉ வல் வர்ராஉ வஸ்ஸுதுலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அவர்களுக்கு எந்தளவு கஷ்டங்கள் என்றால், மத்தத்ஹுமுல் பஸா, அவர்களுக்கு கடும் நோய்கள் வந்தன, அதே போன்று வல்லர்ரா, பெரும் பெரும் கெடுதிகள் அவர்களை வந்தடைந்தன, அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். எந்த அளவு என்றால், அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் அவரோடு சேர்ந்து ஈமான் கொண்ட அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும், அல்லாஹ்வின் உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவு ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். இப்படியான ஒரு நிலை வராமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் நுழையலாம் என்று நினைக்கிறீர்களா, கனவு காண்கிறீர்களா என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா கேட்கிறார். அடுத்ததாக சூரா அல்அன்கபூத் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே, அஹஸிபன்னாசு அய்யத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃதனூன். மனிதர்கள் நாம் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம், அல்லாஹ்வை நாம் முழுமையாக ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிய ஒரே காரணத்திற்காக எந்தவித பிரச்சனைகளுக்கும் உள்ளாகாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா. வலக்கது ஃபதன்னல்லதீன மின் கபலிஹிம், இவர்களை திட்டமாக நாம் சோதிப்போம், இவர்களை மட்டுமல்ல இவர்களுக்கு முன்னிருந்தவர்களையும் நாம் சோதித்தே இருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இந்த சோதனை வருகிறது என்றால், இவர்களில் யார் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னவர்கள், யார் வெறும் வார்த்தைகளால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள் என்பதனை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த சோதனைகள் ஏற்படுகிறது என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே மிக தெளிவாக கூறுகிறார். எனவே பாருங்கள், ஒரு மனிதன் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் அவன் சோதனையை கடக்காமல் ஒருபோதும் முடியாது. சோதனை இல்லை என்றால் அவனுக்கு சொர்க்கம் இல்லை என்பதுதான் அர்த்தமாகும். இது எமக்கு மட்டுமுள்ள சட்டம் அல்ல, எமக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இதே சட்டம்தான். அந்த சோதனைகளில் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டலையும் அல்லாஹு தஆலா கூறிவிட்டான். பொறுத்துக் கொள்ள வேண்டும், நன்மையை மட்டும் எதிர்பார்க்க வேண்டும். சரியாக ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அந்த அல்லாஹ் சொல்கின்ற அந்த வழியை மட்டும் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டோம், சத்தியம் விளங்கிவிட்டது என்று வந்துவிட்டு வரக்கூடிய சோதனைகளை தாங்க முடியாது, ஒருவர் ஒரு கஷ்டத்தை எமக்கு ஏற்படுத்தி விட்டால் என்றால் திரும்பி ஏசாவிட்டால் இருக்க முடியாது, திரும்பி ஏதாவது பழி வாங்காவிட்டால் இருக்க முடியாது என்றால் நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நம்பியவர்கள் அல்ல. ஏன்? அல்லாஹ்வை நம்பியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் பொறுமைதான் அதிலே காணப்படும், நன்மையை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் பழி வாங்குவதற்கோ அல்லது அடுத்த கட்டங்களுக்கோ ஒருபோதும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். அதே போன்று இன்னும் பல அல்குர்ஆனிய வசனங்கள், பல ஹதீஸுகளின் மூலம் இந்த சோதனைகள் முன்னால் இருந்த சமூகத்திற்கு எல்லாம் எப்படி எப்படி வந்திருக்கிறது என்பதனை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகிறான். எனவே இந்த அனைத்து விடயங்களில் இருந்தும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், சோதனைகள் வருகிறது என்றால் அதனை நாம் சரிகட்டுவதற்கு நினைப்பதை விட அல்லாஹ் சொல்கின்ற வழி, அல்லாஹ்தான் இந்த சோதனையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதனை புரிந்துவிட்டு அல்லாஹ் சொல்கின்ற அடுத்த வழி என்ன, சோதனை வருகிறதா, பொறுமையாக இரு, அவ்வளவுதான். அதற்கு மேல் நாம செல்வத வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. இதனை அழுத்தம் திருத்தமாக நமது உள்ளங்களிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். எனவே இது நான்காவது பகுதியாகும். அதாவது சோதனை ஏன் வருகிறது, எதற்காக அல்லாஹ் இந்த சோதனை ஏற்படுத்துகிறான் என்பதனை நாம் இப்பொழுது விளங்கினோம். ஐந்தாவது பகுதி, இந்த சோதனைகளுக்குரிய வழிகாட்டல் பொறுமையாக இருக்க வேண்டும், நன்மை எதிர்பார்க்க வேண்டும், அது சரி. அப்படி ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்குரிய கூலி என்ன என்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள். மா யுஸீபுல் முஸ்லிமு மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸ்னின் வலா அஜன் வலா அம்மின் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும், மின் நஸபின் ஒரு கலைப்பாக இருக்கட்டும், வலா வஸபின் ஒரு நோயாக இருக்கட்டும், வலா ஹம்மின் ஒரு கஷ்டமாக இருக்கட்டும், வலா ஹுஸ்னின் ஒரு கவலையாக இருக்கட்டும், வலா அதன் ஒரு நோவினையாக இருக்கட்டும், வலா அம்மின் ஒரு துன்பம் ஒரு கஷ்டம், எல்லாம் அதே வார்த்தைகள் தான். எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்றால் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா, குத்தக்கூடிய ஒரு முள்ளாக இருந்தாலும் இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா, அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை அவரை விட்டும் அழிக்கிறான், அவரை விட்டும் போக்குகிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் எமக்கு அறிய தருகிறார்கள். எனவே பாருங்கள், சாதாரண முள்ளுக்கே எமது பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்றால் அதற்கு மேல் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதன் காரணமாக எமக்கு பிரயோஜனம் இருக்கிறது. எப்பொழுது நாம் பொறுமையாக இருந்து நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். இந்த இரண்டையும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அதே போன்று இன்னொரு இடத்திலே மா யஸானுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினதி ஃபி நஃப்ஸிஹி வ மாலிஹி வ வலதிஹி ஹத்தா யல்கல்லா வ மா அலைஹி ஹத்தியா. ஒரு விசுவாசியான ஆணிற்கு, ஒரு விசுவாசியான பெண்ணிற்கு சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரினிற்கும் ஒவ்வொரு விதமாக அது இருக்கும். தனது ஆத்மாவிலே நோய், அது போன்று பல வடிவங்கள். அதே போன்று மாளிகை, தனது செல்வத்திலே, அதே போன்று தனது குழந்தை குட்டிகளிலே சோதனை இருந்து கொண்டே இருக்கும், தீராத ஒரு கஷ்டமாக இருக்கும். இதுவரை அவர் அல்லாஹ்வை சந்திக்கின்றவரை மௌத்து வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதனுடைய கூலி என்ன? அவர் மறுமையிலே சென்று பார்ப்பார், ஒரு ஒரு பாவம் கூட அவரின் சார்பாக இருக்காது. அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் அந்த கஷ்டங்களை கொடுத்து அவரை விட்டும் போக்கி விடுகிறார். அதே போன்று இந்த சோதனைகளுக்குரிய கூலிகள் என்ன என்ற பகுதியை தான் நாம் பார்த்து வருகிறோம். இன்னொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், அதாவது ஹதீஸுல் குதுசி என்று சொல்லப்படும், மாலி அபதில் முஃமின் இன்ஜி ஜஸாஉன் இதா கபல்து ஸஃபியஹு மின் அஹலி துன்யா ஸும்மா ஹஸ்தஸபஹு இலல் ஜன்னா. ஒரு முஃமினுக்கு அவருடைய உற்ற நேசர், அவருக்கு இந்த உலகத்திலே இருந்த மிகவும் நெருக்கமான ஒருவரை அல்லாஹு தஆலா திடீரென்று கைப்பற்றி விடுகிறான். அவரினால் அதை தாங்க முடிகிறதில்லை. அவருக்கு ஏற்பட்ட சோதனை இந்த நேரத்திலே அவர் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை கடைபிடிக்கிறார், அவர் பொறுத்து கொள்கிறார், நன்மையை எதிர்பார்க்கிறார் என்றால் அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் யாருடைய மிகவும் விருப்பத்திற்குரிய இரண்டை, அதாவது இரண்டு கண்களை அந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அவருடைய இரண்டு கண்களையும் அல்லாஹு தஆலா கைப்பற்றி விட்டார். அவர் பொறுத்து கொள்கிறார் என்றால் அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வகையிலும் சோதனை வரக்கூடிய வடிவங்களையும் அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகளையும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் மிக தெளிவாக அல்லாஹு தஆலா, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அறிய தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சூரத்துல் இன்சான் என்ற அத்தியாயம் 76வது அத்தியாயம் 11 12 13வது வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழ்ந்தவர்களுக்கு, பல கஷ்டங்களை சகித்து கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு அந்த மகத்தான நாளின், அந்த கடுமையான நாளின் கஷ்டங்களிலிருந்து அவர்களை நாம் பாதுகாத்தோம். அவர்களுக்கு செழிப்பையும் அதே போன்று சந்தோஷத்தையும் அவர்களது உள்ளங்களிலும் முகங்களிலும் நாம் ஏற்பட செய்தோம் அந்த மகத்தான நாளிலே, அதாவது மறுமை நாளிலே. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த கூலிகள் எல்லாம் எதற்கு தெரியுமா? இந்த சந்தோஷங்கள் எதற்கு தெரியுமா? இவர்கள் உலகத்திலே வாழ்ந்த பொழுது வந்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் பொறுத்து கொண்ட காரணத்தினால் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, இது மட்டுமல்ல தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னதம் வ ஹரீரா, அவர்களுக்கு பூஞ்சோலைகள் இருக்கிறது, பட்டாடைகள் இருக்கிறது, அதிலே அவர்கள் சாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சூரத்துல் இன்சான் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று சூரா அல் கஸஸ் என்ற அத்தியாயத்தின் 54வது வசனம், உலாஇக யுதுன அஜ்ரஹும் மர்ரதைன் பிமா ஸபரு, இந்த உலகத்திலே இவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் ஏற்பட்டதோ இவர்களுக்குரிய கூலிகள் இரண்டு தடவை கொடுக்கப்படும். ஒரு முறை கொடுக்கப்பட்டு விட்டு இரண்டாவது முறையும் அவர்களுக்கு கூலி கிடைக்கும். ஏன் தெரியுமா? பிமா ஸபரு, அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இப்படி இந்த பொறுமைக்குரிய கூலி பாவங்கள் அளிக்கப்படுவது, அதே போன்று சுவர்க்கம் தான் அதற்குரிய கூலி. அந்த பொறுமைக்கு ஒன்றுக்கு இரண்டு தடவைகள் கூலி கொடுக்கப்படுகிறது. இப்படி அல்லாஹு தஆலா இந்த பொறுமைக்குரிய கூலிகளை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகிறான். எனவே பாருங்கள், அல்லாஹு தஆலா எமக்கு வரக்கூடிய சோதனைகளை, எமக்கு மட்டும் இப்படி சோதனை ஏற்படுகிறது, எத்தனையோ பேர் அழகாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை விசுவாசிகளுக்கு ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தினால் அவர்களுக்கு நன்மாராயம் கூறும் முகமாக இந்த ஒவ்வொரு விடயங்களையும் கூறுகிறார். அதே போன்று இந்த அனைத்து விடயங்களின் பிறகு இறுதியாக நான் இந்த இடத்திலே குறிப்பிட வருகின்ற இடம், சோதனைகளே இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. அங்கே எந்த சோதனைகளும் கிடையாது. அதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அதற்குரிய அந்த ஹதீஸுகளையும் நான் இந்த இடத்திலே அல் குர்ஆனிய வசனங்களையும் வாசிக்கிறேன். சோதனையே இல்லாத இடம் அது எப்படி இருக்கும் என்பதனையும், மிக முக்கியமாக அது யாருக்கு என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறான், அலா இன் அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு நண்பர்களாக அல்லாஹ்வின் உற்ற நேசர்களாக யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களுக்கு மறுமையிலே எந்த பயமும் கிடையாது, எந்த கவலைகளும் கிடையாது. அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன், அவர்கள் உலக வாழ்க்கையிலே அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனுக்கு பயந்தும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலைகளும் இல்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த நன்னடியார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், உதுஹுலு ஜன்னா லா ஹவ்ஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன். நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுங்கள், இங்கே உங்களுக்கு எந்தவித பயமோ அதே போன்று எந்தவித கவலைகளோ உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா ஜுஹ்ருப் என்ற அத்தியாயத்தின் 68வது வசனத்திலே, யா இபாதி லா ஹவ்ஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்சனூன், என்னுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு இன்றைய நாள் இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அதே போன்று நீங்கள் கவலைப்படவும் மாட்டீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ஆமனூ பிஆயாதினா வகானூ முஸ்லிமீன், இவர்கள் உலகத்திலே எப்படி இருந்தார்கள் என்றால் எங்களுடைய வசனங்களை முழுமையாக நம்பி அந்த ஒவ்வொரு வசனங்களுக்கும் செவி சாய்த்து கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே, ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யாரெல்லாம் இந்த சத்தியத்தை சரியாக பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை அதாவது லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், இதனை சுமார் 10-12 இடங்களிலே அல்லாஹு தஆலா இந்த சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்கிற பொழுது சேர்த்தே சொல்கிறார். ஏனென்று சொன்னால், பொதுவாக சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு சோதனை வருவது இரண்டு வகையில் தான். ஒன்று பயத்தினால், எதிர்காலத்தை நினைத்து பயம். இரண்டாவது கவலை, கடந்த காலத்தை நினைத்து கவலை. மற்றபடி அவனுக்கு சோதனை என்ற ஒன்று கிடையாது. இந்த இரண்டும் அங்கு கிடையாது. எனவே அவன் எப்பொழுதும் நிம்மதியாகவே இருப்பான் என்று அல்லாஹு தஆலா அந்த விடயத்தை குறிப்பிடுகிறான். அதே போன்று மிக முக்கியமாக இரண்டு அல் குர்ஆனிய வசனங்களை நான் இந்த இடத்தில் ஞாபகம் செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பாருங்கள், சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயம் 15வது அத்தியாயம் 45வது வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை அல்லாஹ் சொல்கிறான், இந்த சோதனைகளே இல்லாத இடம் எப்படி இருக்கும் என்பதனையும், அந்த சோதனை இல்லாத இடம் யாருக்கு கிடைக்கிறது என்பதனையும் நாம் இந்த வசனத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாதின் வஅயுன், நிச்சயமாக இந்த உலகிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மறுமையிலே பூஞ்சோலைகள் இருக்கிறது, நீரூற்றுகள் இருக்கிறது, சுவர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது. உதுஹுலூஹா பிஸலாமின் ஆமினீன், அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு எந்தவித பயமும் இல்லாமல் பாதுகாப்பானவர்களாக சாந்தமாக இந்த சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள். வனஜனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானன் அலா சுரரின் முதகாபிலின், பாருங்கள் எவ்வளவு நுணுக்கமான விடயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று அவர்களுக்கு, அந்த சொர்க்கத்திலே நுழைபவர்களுக்கு, அவர்கள் பூமியிலே வாழ்ந்த பொழுது ஒரு கூட்டமாக சகோதரர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் சிலருக்கு சிலர் ஏற்படுத்திய சில கஷ்டங்களின் காரணமாக ஒரு சில கசடுகள், ஒரு சில கரைகள் ஒரு சில முஸ்லிம்களின் உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அவர்கள் அதனை வெளிப்படுத்தவில்லை. மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த கசடையும் எடுத்துவிட்டு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கரையையும் எடுத்துவிட்டு அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். அவர்கள் எதிரெதிரே கட்டில்களை போட்டு முன், அதாவது முகத்தை முகம் பார்த்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அங்கே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பாருங்கள், அந்த சொர்க்கத்திலே உள்ளத்தில் ஒரு கசடு இருந்தாலும் அது கவலை ஏற்படுத்தும், அதை கூட அல்லாஹ் தஆலா கலட்டி விடுகிறான். இதிலிருந்து நாம் விளங்க வேண்டிய அம்சம், சொர்க்கத்திலே சோதனைகளே கிடையாது, கஷ்டம் கவலை என்ற ஒன்றே கிடையாது என்பதனை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், லா யமஸ்ஸுஹும் ஃபீஹா நஸபும் வமா ஹும் மின்ஹா பிமுக்ரஜீன். இன்னும் பாருங்கள், எந்தளவு கஷ்டங்கள் இல்லை என்று, அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே எந்தவித கஷ்டங்களும், அதாவது உடம்பு சோர்வுகள், களைப்புகள் இது கூட ஏற்படாது, அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். அதே போன்று சூரா ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் 35வது அத்தியாயம், 33 வசனம் முதல் 35வது வசனம் வரை, இந்த சரியாக வாழ்ந்து அல்லாஹ்வின் வழிகாட்டலில் வாழ்ந்து மரணிப்பவர்களுக்கு ஜன்னத்து அதனின் எதுகுலூனஹா, சொர்க்கங்கள் பூஞ்சோலைகள் இருக்கின்றது, அவர்கள் அதிலே நுழைவார்கள். யுஹல்லவுன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஜஹபின் வலுலுஆ. அதே போன்று அவர்களுக்கு தங்கத்தினாலான முத்துகள் பொதிக்கப்பட்ட காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அதே போன்று அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடையும் பட்டாடைகளாகும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னொரு இடத்திலே தொடர்ந்து அல்லாஹு தஆலா அதே வசனத்திலே சொல்கிறான், அங்கே அந்த சொர்க்கத்திலே நுழைபவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், அதாவது எங்களை விட்டும் சகல கவலைகளையும் நீக்கிவிட்ட, அனைத்து கவலைகளையும் இல்லாமலாக்கிவிட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லதி அஹல்லனா தாரல் முகாமத்தி மின் ஃபலிஹி, எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்திலே எங்களை அவன் குடியமைத்திருக்கிறான். லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபுன் வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுகூப். இந்த சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே எந்த கஷ்டங்களும் கிடையாது, அதே போன்று சடைவுகள் கூட கிடையாது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதே போன்று சூரா இன்சான் என்ற அத்தியாயத்தின் ஒரு இடத்திலே, லா யரவுன ஃபீஹா ஷம்சன் வலா ஜம்ஹரீரா, அங்கே எந்தளவு அவர்களுக்கு வசதியாக, வாய்ப்பாக, சோதனைகள் கஷ்டங்கள் இருக்காது என்றால், லா யரவுன ஃபீஹா ஷம்சன் வலா ஜம்ஹரீரா, கொஞ்சம் கூடுதல் வெப்பம் மனிதனுக்கு தாங்க முடியாது, கூடுதல் குளிர் மனிதனுக்கு தாங்க முடியாது. அங்கே அவர்கள் மிகவும் பிரகாசமான, அதாவது அனல் பறக்கக்கூடிய சூரியனையோ அல்லது கடும் குளிர்காலத்தையோ அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே பாருங்கள், இப்படி எந்தவித கஷ்டங்களும் கவலைகளும், எந்தவித பிரச்சனைகளும் சோதனைகளும் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. அதைதான் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம், அதை உலகத்தில் நாம் அடைவதற்கு ஆசைப்படுகிறோம். அதுதான் எமது அறியாமையாகும். அதற்குரிய இடம் உலகம் கிடையாது. ஒரு போதும் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தால், மூமின்களாக வாழ்ந்தால், இந்த உலகத்திலே சோதனை இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த எமது ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. எனவே உலகத்தின் நியதி எப்படியோ அதற்கு ஏற்ப எமது உள்ளத்தை நாம் மாற்றி, எமது மனோநிலையை நாம் சரியாக வைத்து, ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த அமைப்பிலே நாம் வாழ வேண்டும். மிக முக்கியமாக, இந்த உலகத்திலே காஃபிர்களுடைய சிந்தனையை உள்ளத்திலே கொண்டவர்களாக அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். சோதனை இல்லாத வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காபிர்கள். அதே போன்று அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை என்பதற்காக அல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்தபடி அதிலும் எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு அவர்கள் சோதனை இல்லாத வாழ்க்கையை வாழட்டும் என்று அல்லாஹ் கொடுக்கிறான். இதை பார்த்து நாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் எமக்கு நாம் முஸ்லிம்களாக வாழ்வோம் என்றால் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. எனவே ஆணித்தரமாக எமது உள்ளங்களிலே நாம் பதிக்க வேண்டிய விடயம், சோதனை இல்லாமல் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய முடியாது. சோதனையின் பாதையில் தான் சொர்க்கம் நுழைய வேண்டும். சோதனை இல்லாத ஒரு இடம் என்று சொன்னால் அது சொர்க்கமே தவிர உலகம் கிடையாது என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று விளங்கக்கூடிய சகோதரர்கள், பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லிம்கள், அவர்களுடைய வார்த்தை அனைத்தும் அந்த காவிர்களுடைய அந்த மனோநிலையின் காரணமாக வரக்கூடிய வார்த்தை. எப்படி? இந்த பிரச்சனை முடிந்ததும் நான் சரியாக இருக்கிறேன், இந்த பிரச்சனை முடிந்ததும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள். அல்லது இந்த விஷயம் சரி வந்து விட்டது என்றால் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு பிழையான சிந்தனையாகும். பிரச்சனைக்கு முடிவே கிடையாது, அதற்கு மௌத்து தான் முடிவு. எனவே சோதனைகள் என்ற அந்த வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எந்தெந்த சோதனைகள் எப்படி எப்படி வடிவத்தில் வரும் என்பதனையும் மேலே குறிப்பிடப்பட்டு விட்டது. எந்த வடிவத்தில் சோதனைகள் வந்தாலும் அதற்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டக்கூடிய ஒரே விடயம், பொறுமையாக இருக்க வேண்டும், நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். வேறு எந்த வழிகாட்டலும் கிடையாது. எனவே நாம் ஆசைப்படக்கூடிய, சோதனைகளே இல்லாத, கஷ்டங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. இதே போன்று நாளை ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழுவோம். நாம் ஆசைப்படக்கூடிய, நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எந்த கஷ்டங்களும் அங்கேயுமே அணுகப் போவதில்லை. மிக முக்கியமாக மௌத்து என்ற ஒன்றே கிடையாது, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் சொர்க்கமாகும், அங்கு சோதனை கிடையாது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது அல்லாஹு தஆலா உலகத்தில் காட்டிய அந்த வழிகாட்டலின் படி வாழ வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா மிக சுருக்கமாக கூறுகிறான், யார் நேர்வழியை பின்பற்றி சரியாக வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களது வாழ்க்கையின் வரக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களிலும் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை எடுத்து நடக்கிறார்களோ, சகல கஷ்டங்களையும் பொறுத்து வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதிலே அவர்களுக்கு பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்கிறான். எனவே இதனை எமது சிந்தனைகளில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதனை விட்டுவிட்டு இந்த உலகம் கொஞ்ச கால வாழ்க்கை இங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் சென்றால் அது எமக்கு கிடைக்குமா என்றும் தெரியாது. சில வேளை முஸ்லிம்கள் என்ற பெயரில் நாம் இருந்து கொண்டிருந்தாலும் காபிர்களின் மனநிலையை கொண்டவர்களாக, முனாஃபிக்குகளாக நாம் வாழ வேண்டி ஏற்படும். ஏதோ உலகத்தில் அல்லாஹ் சில நேரம் அல்குர்ஆனில் அதையும் குறிப்பிடுகிறான், யார் உலகத்தை ஆசைப்படுகிறார்களோ அவர்களில் சிலருக்கு நாம் விரும்பியவர்களுக்கு விரும்பிய அளவு கொடுப்போம், மறுமையில் அவர்களுக்கு நரகம் மாத்திரமே காத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வடிவங்களில் எமது சிந்தனைகளில் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிட்டு, அப்படி ஒரு வேளை எமக்கு இந்த அற்ப உலகத்திலே சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க முடிவே இல்லாத கஷ்டங்களை சந்திக்க வேண்டும் என்பதனையும் யோசித்தவர்களாக, ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்பது எப்படி என்பதனை மிக தெளிவாக புரிந்து அதன்படி நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக. சோதனைகள் என்று வருகிற பொழுது மனிதன் தடம் புரளுகிறான், ஒவ்வொரு மூமின்களும் தடம் புரளுகிறார்கள். அப்படியான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாம் எம்மை சரியாக வைத்துக் கொண்டு அந்த சுவர்க்கத்தை அடைந்து அங்கே சரியான முறையிலே நாம் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும்.